நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் சத்யநாதன்.
வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொள்ள அரசாங்கம் வழங்கும் ஒரு பயண ஆவணம் என்பது எல்லோரும் அறிந்த உண்டு. இந்த ஆவணம் அதன் உரிமையாளரின் குடியுரிமை, அடையாளம் அதாவது அவரது நிழல் படம் மற்றும் அவரது பெயர் மற்றும் அவரது பிறந்த திகதி, பிறந்த இடம் போன்ற தகவல்களை கொண்டிருக்கும் என்பதும் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்த பாஸ்போர்ட் என்ற கடவுச்சீட்டை பெற்ற ஒருவர் விசா இல்லாமல் எத்தனை நாடுகளுக்கு செல்ல முடியும் என்பதை பொறுத்து எது சிறந்த கடவுச்சீட்டு அல்லது எது மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. ரைசல், உலகில் மொத்தம் 241 நாடுகள் அல்லது அரசுகள் இருக்கின்றன என்று கணக்கிடப்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபை சுமார் 241 நாடுகளுள் 218 நாடுகளையே தனி நாடுகளாக அல்லது தனி அரசுகளாக அங்கீகரித்திருக்கிறது. எந்த நாட்டின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி இந்த நாடுகளுள் ஆகக்கூடிய நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல அனுமதி இருக்கிறதோ அந்த நாட்டின் கடவுச்சீட்டு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட், உலகில் மிகச்சிறந்த கடவுச்சீட்டு அல்லது மிக சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு என்று கணிக்கப்படுகிறது. இந்த கணிப்பின்படி ஜப்பான், சிங்கப்பூர் ஆகிய இரண்டு நாடுகளும் பட்டியலில் இப்போது முதல் இடத்தில் இருக்கின்றன. ஜப்பானிய குடிமக்களும் தமது ஜப்பானிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி 190 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்றும், அதே போல சிங்கப்பூர் குடிமக்களும் உலகில் 190 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்றும் இப்போது கணிக்கப்பட்டிருப்பதால் இந்த இரண்டு நாடுகளின் கடவுச்சீட்டுகளும் உலகில் மிகச்சிறந்த அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் இன் தி வேர்ல்ட் என்ற அந்தஸ்தை இப்போது பெற்றிருக்கின்றன.
சரி, இப்ப ஜப்பானும் சிங்கப்பூரும் வந்து இரண்டும் ஆசிய நாடுகள் இல்லையா?
ஆமாம்,
இந்த இரண்டு ஆசிய நாடுகளும் முதல் 1-2 இடங்களை பிடித்திருக்கிறது நல்ல விஷயம் தான், நல்ல செய்தி தான். நம்ம ஆஸ்திரேலியா வருவோமே, நம்ம ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட் வந்து எத்தனாவது இடத்துல உள்ளது அதை தெரிகிறது தான் நிறைய பேர் விரும்புவாங்க. சொல்லுங்க, எங்க இருக்கிறாங்க?
நமது ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் அது இப்போது 9வது இடத்தில் இருக்கிறது. நமது கடவுச்சீட்டை பயன்படுத்தி விசா இல்லாமல் 181 நாடுகளுக்கு நாம் செல்ல முடியும். ரைசல், 2ம் இடத்தில் பிரிட்டனும், 3ம் இடத்தில் பின்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா ஆகிய 3 நாடுகளும் இருக்கின்றன. மலேசிய கடவுச்சீட்டு 12வது இடத்திலும், இந்திய கடவுச்சீட்டு 86வது இடத்திலும், ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டு 95வது இடத்திலும் இருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் கடவுச்சீட்டு பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது. இந்த கடவுச்சீட்டை பயன்படுத்தி 25 நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும்.
சரி, இப்ப கடவுச்சீட்டை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், பாஸ்போர்ட் பத்தி இல்லையா? இப்ப இப்படி வந்து ஒரு கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இருந்தா இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை அல்லது இப்போதைய இந்த கடவுச்சீட்டுங்கிற முறை எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது சத்யநாதன்?
இன்றைய கடவுச்சீட்டுகள் மைக்ரோ சிப்ஸ், ஹோலோகிராம், பயோமெட்ரிக் போட்டோஸ், பார் கோட்ஸ் என்று தொழில்நுட்ப வேகத்தின் அசுர வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது. இதில் அதே நேரத்தில் பிப்ளிக்கல் ஏஜ் என்று சொல்லப்படுகின்ற வேதாகம காலகட்டத்திலும் அதற்கு சற்று பின்னரும் கூட இரு அரசர்களுக்கிடையே பரிவர்த்தனை செய்யப்பட்ட ஒரு அனுமதி ஓலை அல்லது கடிதம் அல்லது அரச முத்திரை என்ற முறையிலேயே அந்த அனுமதி அப்போது அமைந்திருந்தது. இந்த அடையாளத்தை எடுத்துக்கொண்டு வருபவருக்கு அவர் நுழையும் நாட்டுக்குள் அனுமதி அப்போது தரப்பட்டது. ஏறக்குறைய 1920 ஆண்டு வரை இது சில சில திருத்தங்களுடன் பயன்பட்டது என்று சொல்லலாம். முதலாவது உலக போருக்கு பின் லீக் ஆஃப் நேஷன் என்ற அமைப்பு, அதாவது தற்போது யுனைடெட் நேஷன் என்ற அமைப்பு, முன்பு லீக் ஆஃப் நேஷன் என்ற பெயரிலேயே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அமைப்பு உலக சமாதானத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது புழக்கத்தில் இருப்பது போன்ற கடவுச்சீட்டுகள் பயன்பட்டுக்கு வந்தன. பிரதானமாக உலகில் பல்வேறு திக்குகளிலும் இருந்து அமெரிக்காவுக்குள் மக்கள் நுழைய முயற்சி செய்வதை கட்டுப்படுத்தும் முகமாக அமெரிக்கா கடவுச்சீட்டுகளை வழங்குவதிலும், வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கடவுச்சீட்டை வைத்திருக்க வேண்டிய தேவையையும் வலியுறுத்தி இதை கடுமையாக அமுல்படுத்தியது. இது செல்வந்தர்களுக்கு சாதகமாகவும் வசதி குறைந்தவர்களுக்கு பாதகமான நிலைமைகளை உருவாக்கின. இந்த கடவுச்சீட்டுக்கு எதிராக அமெரிக்காவில் பல எதிர்ப்புகள் எழுந்த போதும் அவற்றை உதாசீனம் செய்து அப்போதைய அரசுகள் இதை கடுமையாக அமுல்படுத்தின. முதலில் ஆண்களுக்கு மட்டுமே கடவுச்சீட்டு இருந்தது. மனைவி, பிள்ளைகள் ஆகியோரது விவரங்கள் ஆண்களின் கடவுச்சீட்டிலேயே பதியப்பட்டன. இவ்வாறு கடவுச்சீட்டுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது. ரைசு,
சரி, வரலாறோட சேர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன். அது வரலாறு சம்மந்தமாக தான். இப்போ ஒரு பாஸ்போர்ட் எடுங்களா, ஒரு கடவுச்சீட்டு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு கடவுச்சீட்டும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரியான அந்த நிறம் வந்து அந்த நாடு தெரிவு செய்தா அல்லது அதுக்கு வந்து வழங்கப்படுதா, என்ன மாதிரி வர முறை அந்த நிறத்துக்கு இருக்குன்னு சொல்லுங்களேன்.
இப்போ நமது ஆஸ்திரேலிய கடவுச்சீட்டு எடுத்து பார்த்தால் அது நீல நிறத்தில் இருக்கிறது. மொத்தம் 4 வர்ணங்களில் மட்டுமே கடவுச்சீட்டுகள் பாரம்பரியமாக தயாரிக்கப்படுகின்றன. ரைசல், அந்த நிறங்கள் நீலம், சிவப்பு, பச்சை மற்றும் கருப்பு ஆகிய வர்ணங்கள். இந்த வர்ணங்களில் மட்டுமே கடவுச்சீட்டுகள் அச்சடிக்கப்படுகின்றன, தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிறங்களில் சற்று டோன் டிஃபரன்ஸ், அதாவது அடர்த்தியாக அல்லது அடர்த்தி குறைந்ததாக வர்ணத்தை பயன்படுத்த முடியும். சிவப்பு தான் அனுமதிக்கப்பட்ட வர்ணம் என்று சொல்லப்பட்ட போதும் ஐரோப்பிய நாடுகளின் கடவுச்சீட்டுகள் பர்கண்டி என்ற வகை சிவப்பு வர்ணத்தில் தயாரிக்கப்படுகின்றன. ரஷ்ய கடவுச்சீட்டு கடும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் தமது கடவுச்சீட்டுகளை பச்சை வர்ணத்தில் தயாரிக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, கடவுச்சீட்டுகள் 125 மில்லிமீட்டர் நீளம், 88 மில்லிமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் அல்லது அதற்கு ஏறக்குறைய ஒத்த அளவை கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் சில வரையறைகள் உண்டு. அதே போல அச்சடிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களின் அளவு எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு வரையறை உண்டு. வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்க வேண்டும். 10°C உஷ்ண நிலைகளில் மெஷின் ரீடபிள், மெஷினால் அதாவது யந்திரத்தால் அதில் உள்ள தகவல்களை கிரகிக்கக்கூடிய தன்மையில் அது தயாரிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு வரையறைகள் இந்த பாஸ்போர்ட் அல்லது கடவுச்சீட்டு தயாரிப்பில் பின்பற்றப்படுகின்றன.
சரி, இப்போ பாஸ்போர்ட், இந்த கடவுச்சீட்டு, இப்போ நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வச்சுருக்கிறீங்க, நான் வச்சுருக்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது மாதிரியான ஒரே வகையான கடவுச்சீட்டு தான் இருக்கா அல்லது வேறு வகையான கடவுச்சீட்டுகளும் நடைமுறையில் உள்ளதா?
பல வகையான கடவுச்சீட்டுகள் இருக்கின்றன ரைசல். உதாரணமாக நம்ம சாதாரணமானவர்கள் எம்மை போல பொது மக்கள் பயன்படுத்தும் பாஸ்போர்ட் அல்லது கடவுச்சீட்டு ரெகுலர் பாஸ்போர்ட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதை தவிர அரச அலுவல்களுக்காக வெளிநாடு செல்பவர்களுக்காக ஆஃபிஷியல் பாஸ்போர்ட் என்று ஒரு பாஸ்போர்ட் உண்டு. ராஜதந்திரிகள், தூதுவர்கள், உயர் ஸ்தானிகர்கள் ஆகியோருக்காக டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ் இருக்கிறது. ரெகுலர் பாஸ்போர்ட் தொலைந்து போனால் உடனடியாக வழங்கப்படுவதற்காக, உடனடியாக அவர் பயணத்தை மேற்கொள்வதற்காக எமர்ஜென்சி பாஸ்போர்ட் என்ற வகை ஒரு பாஸ்போர்ட் இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் குழுவாக செல்லும் போது வழங்கப்படும் கலெக்டிவ் பாஸ்போர்ட் என்ற ஒரு வகை பாஸ்போர்ட் இருக்கிறது. அதை தவிர அகதிகளுக்காக வழங்கப்படும் டிராவல் டாக்குமெண்ட் என்ற வகை பயண ஆவணமும் இருக்கிறது. இதுவும் பாஸ்போர்ட் என்ற வகையிலே அடங்குகிறது. இப்படி பல வகையான கடவுச்சீட்டுகள், பாஸ்போர்ட்டுகள் இருக்கின்றன.
சரி, இப்போ கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் பார்த்தா என்ன இவ்வளவு துண்டில் இருக்கான, இதுக்கு பின்னால் இவ்வளவு சுவாரஸ்யமிக்க தகவலும் விவரங்களும் இருக்கு இல்லையா?
பல விவரங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கடவுச்சீட்டுக்கு பின்னால் இருக்கின்றன.
மிக நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசு.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil